இன்று நான் மூ உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் ராஜ்யம் ஆளும் உரிமை இல்லாமல் ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தேன். ராஜ்யத்தை ஆளும் ஆசையும் எனக்கு அப்பொழுது இல்லை. ராஜகுலத்தில் பிறந்ததால் அப்பொழுது இலங்கையில் நடந்த யுத்தத்திற்கு நானும் உடன் சென்றேன். அதில் ஒரு சிறிய படையை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி வந்தேன். அந்த போரில் நானும் உயிரை விட எண்ணி போரிட்டு வந்தேன். ஆனால் அந்த போரில் நமது சோழர் படை தோற்று போனது. அந்த போரில் பல வீரர்கள் மாண்டு போனார்கள். ஆனால் அந்த போரில் நான் இறக்கவில்லை. அது என் துரதிருஷ்டம். தப்பி பிடித்தவர்கள் தாய்நாடு திரும்ப ஆயுத்தமானார்கள். ஆனால் எனக்கு மட்டும் என்னோடு வந்த வீரர்கள் இறந்த பிறகு தாய்நாடு திரும்ப எனக்கு மனம் வரவில்லை. நான் வீர பரம்பரையில் பிறந்தவன் என்பதால் அந்த தோல்வி என் மனதை வேதனை அடைய செய்தது. அதனால் யாருக்கும் தெரியாமல் கப்பலில் இருந்து குதித்து ஒரு தீவை அடைந்தேன். பின்பு அங்கிருந்து ஒரு மரத்தின் மீது ஏறி அந்த கப்பல் போவதை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மரத்துக்கு கீழே ஒரு பெண் அலறி ஓடிக்கொண்டிருந்தாள். அவளை ஒரு கரடி துரத்தியது. அவளை அது தாக்குவதற்கு முன்பு நான் வேல் எறிந்து அந்த கரடியை கொன்றேன். பிறகு அந்த பெண் அங்கிருந்து ஓடிவிட்டாள். ஒரு விலங்கிடம் இருந்து ஒரு பெண்ணை காத்ததால் நான் பெருமைப்பட்டேன். ஆனால் உண்மையில் அவள்தான் என்னை காத்தாள். ஏனென்றால் அந்த கரடி என்னை தான் தாக்க வந்தது. என்னை காப்பாற்றுவதற்காக அந்த கரடியை திசை திருப்பி அவளை நோக்கி ஓட வைத்தாள். நானும் காப்பாற்றிவிட்டேன். பின்பு மறுநாள் அவள் தந்தையோடு வந்தாள். அவள் வாய் பேச முடியாதவள் என்பதை அவர் சொல்லி கேட்டு அறிந்தேன். பின்பு நாங்கள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். அந்த தீவிலேயே ஒரு சில காலம் தங்கிவிட்டேன். இருவரும் மகிழ்ச்சியாக அங்கே இருக்கும் பொழுது அந்த தீவிற்கு ஒரு கப்பல் வந்தது. அதில் வந்தவர்கள் சோழ நாட்டு வீரர்கள். என் பாட்டன் பராந்தகன் என்னை தேடி அழைத்து வரும்படி கூறியதாக கூறி சோழர் படை என்னை அழைத்து சென்றது. அவளிடமிருந்து பிரிய மனமின்றி அங்கிருந்து பிரிந்து சென்றேன். என்னுடைய பாட்டன் பராந்தக சக்கரவர்த்தி என் வருகைக்காக காத்திருந்து உயிரை கையில் பிடித்து வைத்திருந்தார். என்னை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு பிறகு உன் பெரியப்பா கண்டராதித்தர் தான் சிம்மாசனம் ஏறுவார். அவனுக்கு பிறகு இந்த சிம்மாசனம் உன்னை வந்தடையும். இன்று முதல் சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதே உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறிது காலம் வாழ்ந்து அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த பிறகு என்னுடைய பெரியப்பா கண்டராதித்தர் சிம்மாசனம் வந்தார். அவருடைய முதல் திருமணத்தினால் அவருக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அவர்தான் செம்பியன் மாதேவி. பின்பு அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது. முறைப்படி அந்த குழந்தைதான் பட்டத்து இளவரசர் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் கண்டராதித்தர் வேறொரு முடிவை மனதில் வைத்திருந்தார். அனைத்து அமைச்சர்களையும் ஒன்று கூட்டி எனக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் அதே தினத்தில் சுந்தர சோழனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அங்கிருந்த அமைச்சர்கள், இது வருங்காலத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். உங்கள் குழந்தை வளர்ந்து வந்தால் கண்டிப்பாக ராஜ்ய உரிமை கோருவான் என்று கூற, எனக்கு ஆண் குழந்தையே பிறந்தாலும் சரி பிறக்காமல் போனாலும் சரி சுந்தர சோழன் தான் சோழ சிம்மாசனத்திற்கு உரியவன். அவனுக்கு பின் அவன் வாரிசுகளே வர வேண்டும் என்று கண்டராதித்தர் உத்தரவிட்டு விட்டார். அதற்கு அவருடைய இரு மனைவிகளும் விருப்பம் தெரிவித்து விட்டார்கள். முக்கியமாக செம்பியன் மாதேவியும் விருப்பம் தெரிவித்து விட்டார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க சுந்தர சோழருடைய மனதில் கடல் தீவில் பார்த்த அந்த ஊமை பெண் தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தாள். எப்படியாவது அவளை பார்க்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவளை தேடி கண்டுபிடித்தாலும் அவளோடு வாழ முடியாது. ஏனென்றால் நாட்டு மக்கள் தவறாக பேசுவார்கள். அடுத்த அரசனாக இருக்க போகும் என்னால் எப்படி ஏதோ ஒரு தீவில் வாடும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நாட்கள் ஓடியது. பின்பு எனக்கு பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் என் மனம் அவள் அங்கிருப்பதை உணர்த்தியது. பின்பு அவளை பார்க்க வேண்டும் என்று எண்ணி அவளை தேடுவதற்காக ஆட்களை அமைத்தேன். பின்பு அவர்கள் அவள் கோடிக்கரை கலங்கரை விளக்கத்தில் இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்டதாக சொன்னார்கள். அது எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு பெண்ணின் மரணத்திற்கு நான் காரணமாக இருந்துவிட்டேனே என்று எண்ணி துயரம் அடைந்தேன். பின்பு காலங்கள் ஓடியது. என் மனவேதனை குறைந்தது. பின்பு திருமணம் செய்து கொண்டேன். ஆதித்த கரிகாலன், நீ, அருள்மொழிவர்மன் என மகிழ்ச்சியாக இருந்தோம். இதையெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் அவர் முன்வைத்தார். பொதுவாக இறந்தவர்கள் மீண்டு வருவதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்க, அப்படி இல்லை என்று குந்தவை சொல்ல, நான் நேரடியாக பார்த்தேன் என்று சுந்தர சோழர் பொன்னியின் செல்வனின் கதையை ஞாபகப்படுத்தினார். ஒரு முறை அருள்மொழிவர்மன் பொன்னி நதியில் விழுந்து விட்டாள். அவளை ஒரு பெண் காப்பாற்றினாள். நம் யாருக்கும் அவள் யார் என்று தெரியவில்லை அல்லவா? அது வேறு யாரும் இல்லை. யாரை நான் காதலித்தேனோ, யார் கலங்கரில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டாளோ, அவள்தான் நம் பொன்னியின் செல்வனை ஆற்றிலிருந்து காப்பாற்றினாள். அவள் காப்பாற்றினாளா அல்லது அந்த குழந்தையை கொல்ல பார்த்தாளா என்று எனக்கு தெரியாது. அவளுடைய கையில் இருந்து அருள்மொழிவர்மனை வாங்கிய பிறகு அங்கேயே நான் மயங்கி விழுந்து விட்டேன். காரணம், அவளை அங்கு பார்த்ததும் எனக்கு மயக்கம் வந்து விட்டது. அதற்கு பிறகு ஆதித்த கரிகாலனுடைய இளவரசு பட்டாபிஷேகம் பொழுது அந்த உருவத்தை நான் பார்த்தேன். அந்த உருவம் ஆதித்த கரிகாலனை மிகவும் கொடூரமாக பார்த்து கொண்டிருந்தது. அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. மீண்டும் அந்த உருவத்தை பார்த்தவுடன் நான் மயங்கி விழுந்து விட்டேன். இப்பொழுது தினமும் இரவில் அந்த உருவம் எனக்கு வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் என்னால் இந்த ராஜ்யத்திற்கு சாபம் வந்துவிட்டது. இந்த சாபம் பெற்ற இந்த அரசை நம் மக்கள் ஆளக்கூடாது. அதற்காகத்தான் நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன் என்று சுந்தர சோழர் சொல்லி முடித்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குந்தவைக்கு மனது கொஞ்சம் வலித்தது. இவ்வளவு வேதனையில் நம் தந்தை இருப்பதைக் கண்டு அவள் கொஞ்சம் துக்கமாயிருந்தாள். இருந்தாலும் தந்தையிடம் அவள் கேள்விப்பட்டதை நாட்டில் நடப்பதை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். பழுவேட்டருடைய சதியை பற்றியும் சிறிய தந்தையான மதுராந்தகர் சூழ்ச்சி செய்து அரசராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதை எல்லாம் சுந்தர சோழரிடம் குந்தவை சொல்ல ஆரம்பித்தாள். இதை கேட்டதும் அவர் கோபப்படவில்லை, பதிலுக்கு சந்தோஷம் அடைந்தார். அவர்களுடைய முயற்சி மட்டும் பலித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்ல, அதை கேட்டு குந்தவை அதிர்ந்து போனாள். என்னுடைய பாட்டன் பராந்தக சோழன் மட்டும் என்னை இலங்கையிலிருந்து அழைத்து வராமல் இருந்திருந்தால் நான் அங்கேயே அவளுடன் நிம்மதியாக இருந்திருப்பேன். இன்று இவ்வாறு பயந்து கொண்டிருந்திருக்க மாட்டேன். இலங்கையில் என்னோடு இருந்த அதே பெண்தான் ஒரு முறை அருள்மொழியை காப்பாற்றினாள். பின்பு என்னை 2-3 வருடங்களாக இரவில் வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறாள். கண்டிப்பாக அவள் பெண் அல்ல, பேய். என்னையும் அருள்மொழியையும் அவள் கொல்ல வந்தவள். எனக்கு 24 வருடமாக அவளால் சாபம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வரக்கூடாது. அதனால் நானும் முடிவெடுத்து விட்டேன். அடுத்த பட்டத்து இளவரசர் மதுராந்தகன் தான் என்று சொல்லி சுந்தர சோழர் முடித்தார். இதற்கு கண்டிப்பாக மதுராந்தகன் சம்மதிக்க வேண்டும். எனக்கு பிறகு மதுராந்தகன் தான் அரசாள வேண்டும் என்று சுந்தர சோழர் ஆசைப்பட்டார். ஏனென்றால் முறைப்படி அவன்தான் அரசாள வேண்டும். செம்பியன் மாதேவியின் வாக்கு கிணங்க அன்று நான் சிம்மாசனம் ஏறினேன். பின்பு கரிகாலனுக்கும் இளவரசு பட்டம் கட்டப்பட்டது. உண்மையில் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஒருவேளை பெரிய பாட்டியான செம்பியன் மாதேவி மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதற்கு எனக்கும் சம்மதம். எனவே நீதான் உனது பெரிய பாட்டியிடம் பேசி சம்மதம் வாங்க வேண்டும் என்று சுந்தர சோழர் சொன்னார். ஒருவேளை அவன் அரசனாகிவிட்டால் இதை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆதித்த கரிகாலனோடு காஞ்சிக்கு சென்று அங்கேயே அவனோடு இருந்து விடுவேன் என்று மனமுருக சொன்னார். பின்பு மகாராணியான வானமாதேவியிடம் நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டு மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதை பற்றி சொல்ல, தங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து எனக்கும் நம் மகன்களுக்கும் ஏதும் கிடையாது. நீங்கள் எண்ணியதை செய்து முடியுங்கள் என்று சொல்ல, அதற்கான ஏற்பாட்டை சுந்தர சோழர் செய்ய ஆரம்பித்தார். குந்தவையும் பதிலுக்கு ஒரு கேள்வியை கேட்டாள். மதுராந்தகன் தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று நீங்கள் ஒரு பக்கம் ஆசைப்பட்டாலும் அவரும் ஒரு பக்கம் ஆசைப்பட்டாலும் அதற்கான தகுதி வேண்டாமா என்று கேட்க, கண்டிப்பாக அதற்கான தகுதி அவருக்கு இருக்கும் என்று சுந்தர சோழர் சொல்ல, அப்படியே தகுதி இருந்தாலும் ராஜ்யத்தில் இருக்கும் குடிமக்கள் அதற்கு ஒப்புக்கொள்வார்களா என்று கேட்க, அதற்கு சுந்தர சோழரும் ஒருவேளை மக்களிடம் கேட்டால் அவர்களுடைய அனைவருடைய மனதிலும் அருள்மொழிதான் இருக்கிறான். ஆக கரிகாலனை விட அருள்மொழியே அரசனாக வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே இதெல்லாம் வீண் யோசனை. அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். எப்படியாவது உன்னுடைய பெரிய பாட்டியை இங்கே சீக்கிரம் வரவை. நான் இறப்பதற்குள் அவரை பார்த்துவிட்டு இந்த பெரிய பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல குந்தவை மனதில் எண்ணிக்கொண்டாள். சில காலமாக அவளுடைய மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன. அந்த கேள்விகளுக்கான பதில் வெளிச்சங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு தெரிய வந்தது. அது ஒருபுறம் இருக்க, தன்னுடைய தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் ஏதோ ஒரு பயங்கரமான சூழ்ச்சி நடைபெற்று வருவதாக அவளுடைய மனம் அவளுக்கு சொன்னது. அதையெல்லாம் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். சோழ சாம்ராஜ்யத்திற்கும் அந்த ராஜ்யத்தில் உள்ள தன்னுடைய சகோதரர்களுக்கும் அவர்களுடைய உரிமைக்கும் இருக்கின்ற அந்த ஆபத்தை எல்லாம் எப்படியாவது நான் தடுக்க வேண்டும் என்று, இந்த பொறுப்பெல்லாம் என் மீதுதான் இருக்கிறது என்று அவள் மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். பின்பு குந்தவியின் தாயை சந்தித்து எப்பொழுதும் தந்தை கூடவே இருக்க வேண்டும் என்றும் சரியாக அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அந்த காலத்தில் சோழ பேரரசில் ஆண்களுக்கு நிகராக ஒரு பெண்ணாக குந்தவைக்கு மிகப்பெரிய பலம் இருந்தது. அவளுடைய அறிவின் காரணமாக பல நல்ல காரியங்களை அப்பொழுது அவள் செய்து கொண்டிருந்தாள். பழந்தமிழ் நாட்டின் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் அதில் குந்தவைக்கு தனியாக ஒரு சிறப்பு இடம் இருக்கிறது. பொதுவாகவே மன்னர் குலத்தில் பிறந்த பல பெண்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சொத்துரிமையை வைத்துக் கொண்டு பலவாறு நன்மைகளை செய்வார்கள். அப்படியாக குந்தவையும் பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்திருந்தாள். ஏற்கனவே பழையாறையில் பராந்தக சக்கரவர்த்தியுடைய பெயரால் ஒரு ஆதுரச்சாலையை ஏற்படுத்தி இருந்தாள். ஆதுரச்சாலை என்றால் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனை போல. அங்கு இருந்துதான் வந்தியத்தேவனை குந்தவை இலங்கைக்கு அனுப்பி வைத்தாள். அந்த ஆதுரச்சாலைக்கு தேவையான மருந்து இலங்கையில் இருக்கிறது என்றும் அதை எடுத்து வரும்படியாக சொல்லி வந்தியத்தேவனை குந்தவை அனுப்பி வைத்தாள். தஞ்சாவூரிலும் இவருடைய தந்தையின் பெயரில், அதாவது சுந்தர சோழருடைய பெயரில் ஒரு ஆதுரச்சாலையை அமைப்பதற்கான ஏற்பாட்டை அன்று செய்து வைத்திருந்தாள். அப்பொழுது அந்த இடத்தில் பல அமைச்சர்களும் நாட்டில் இருந்த முக்கியமானவர்களும் ஒன்று கூடியிருந்தார்கள். பெரிய பழுவேற்றையரும் பழுவூர் இளையராணியான நந்தினியும் இருந்தார். அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது குந்தவை, நான் தஞ்சாவூரிலே சில காலம் தங்கியிருந்து அரசருக்கு எதிராக நடக்கின்ற பல சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து ராஜ்யத்தில் இப்பொழுது நிலவுகின்ற பல குழப்பங்களுக்கு தீர்வாக இங்கேயே சில காலம் தங்கப் போகிறேன் என்று சொல்ல, அதற்கு நந்தினி, கண்டிப்பாக இங்கே நீங்கள் தங்க வேண்டும், அதற்கு தங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு ஒருவன் இருக்கிறான் என்று சொல்ல, யார் அவன் என்று குந்தவை கேட்க, கடம்பூர் சம்புவரையர் மகனான கந்தமாறன் என்று சொல்ல, அவன் யாராக இருக்கக்கூடும் என்று குந்தவை யோசித்துக் கொண்டிருந்தாள். பின்பு அதற்குள் நந்தினி சொன்னாள், கந்தமாறனுடைய நண்பனான வந்தியத்தேவன் அவனை முதுகில் குத்திவிட்டு சென்றான் என்றும், அவன் துரோகியாகி விட்டான் என்றும், அவன் ஒற்றனாக இங்கே வந்து இவ்வளவு விஷயத்தையும் செய்து விட்டான் என்று நந்தினி சொல்லி முடிக்க, கந்தமாறனை கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டும், ஏனென்றால் அவர்களுடைய பரம்பரை பரந்தக சோழர் காலகட்டத்தில் இருந்தே நட்போடு இருக்கிறது என்றும், அவனை பார்த்து நேரில் பல விஷயங்கள் கேட்க வேண்டும் என்றெல்லாம் குந்தவை சொல்ல, நந்தினியும் பழுவூர் அரண்மனையில் தான் அவன் தங்கியிருக்கிறான் என்றும், உயிர் பிழைத்துக் கொண்டான், ஆனால் காயம் இன்றும் முழுமையாக ஆறவில்லை என்றெல்லாம் சொல்லி குந்தவை வருவதற்கும் சம்மதம் தெரிவித்தாள். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய பழுவேட்டரையர் மிகவும் எரிச்சலோடு காணப்பட்டார். ஏனென்றால் அவர்தான் நாட்டுக்கு தேவையான வரியை வசூல் செய்பவர். இவ்வாறு சேர்த்த செல்வத்தை எல்லாம் மக்களுக்காக செலவிடுவதும், ஒரு சில ஊருக்கு வரி வேண்டாம் என்று மன்னர் சொல்வதாலும், ஒருபுறம் குந்தவை சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்வதாக எண்ணி அதிகமாக செலவிடுவதாகவும் அவர் மனதில் எண்ணி கோபப்பட்டுக் கொண்டிருந்தார். பின்பு அதற்கு பிறகு குந்தவை அவருடைய அரண்மனைக்கு வரப்போவது தெரிந்ததும் மிகுந்த கோபம் அடைந்து, இவள் ஏன் வர வேண்டும் என்று கேட்க, அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது, உங்களை எப்படி அவள் தவறாக பேசினாலோ அதற்கு அவளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், அவள் கந்தமாறனை சந்திக்க வருவதற்கு பின்னால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது, திட்டம் இருக்கிறது என்றெல்லாம் நந்தினி சொன்னாள்.